செய்கைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரீர், நன்றியின் பலியை செலுத்திடவாரீர், நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றாளது பெரும் பலியாம், உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றாளது பெரும் பலியாம், கொடைகள் பெறுவது தகும் வழியாம், கொடைகள் பெறுவது தகும் வழியாம், குறையினை போக்கும் கோவழியாம், நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரீர், நன்றியின் பலியை செலுத்திடவாரீர், நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர்.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மாவோடும்
கல்வாரி பலிகளை இணைந்து இறைவன் ஆசிரை பெறவும், இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் இங்கு நாம் கூடியிருக்கிறோம். ஆண்டின் இறுதி நாள், இந்த நாளிலே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க, நாம் இறைவனை போற்ற புகழ, இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான செயல்பாடுகளையும் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி உள்ளத்தோடு நம்முடைய ஜெபங்களை எழுப்ப, இந்த நேரத்தில் இந்த திருப்பலியோடு சேர்ந்து நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பாதுகாத்திருக்கிறார், நம் ஒவ்வொருவரையும் எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் அவருக்கு உரிமையானவர்கள் என்பதை நமக்கு நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். அந்த இறைவனிடத்தில் நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து இந்த திருப்பலியை முழுமையோடு பக்தியோடு ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றம் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். இயலாம் அல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமல் இறைவன் அமைதி ரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
வரே இரக்கமா இரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமா இரும், கிறிஸ்துவே இரக்கமா இரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மன தோர்க்கு
தொடக்கத்தையும் நிறைவையும் நிலை நிறுத்த திருவுளமான உம்மை வேண்டுகின்றோம். மனிதர் அனைவருடைய மீட்பின் முழுமையையும் அடக்கி இருக்கின்ற அவருடைய உரிமை சொத்தில் நாங்களும் பங்கு கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நீங்கள் அனைவரும் தூயவரால் அருள்பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைத்திருவசனங்கள் 18-21 முடிய. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்போது எதிர்கிறிஸ்துக்கள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடை மலை. நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை. மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி.
விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல் வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஏனெனில் அவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. வாக்கு மனிதரானா நம்மிடையே குடிகொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக்கு.
உம்மாத்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 18 வரை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்தும் மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் அனைவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வருடத்தின் இறுதி நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் அழகான ஒரு நற்செய்தி பகுதியை நமக்கு இன்று தரக்கூடியவராக இருக்கிறார். யோவான் எழுதிய முதல் அதிகாரம் முதல் பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். வாக்கு, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அந்த வாக்கு வழியாக தான் கடவுள் அனைத்தையும் படைத்தார். படைத்த அனைத்து மனிதருக்கும் ஒளியாய் இருந்து வழிகாட்டினார். அந்த ஒளி இருளில் ஒளிராது, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது என்று சொல்லி அந்த இருள் வெற்றி பெறவில்லை என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஒரு சித்தர் மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவரை நோக்கி செல்கிற போதெல்லாம் மக்கள் பல்வேறு விதமான சிந்தனைகளை பெறக்கூடியவர்களாக, ஒரு மாற்றத்தை தங்களுடைய வாழ்விலே பெறக்கூடியவர்களாக அவர்கள் தங்களுடைய வாழ்வை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை பற்றி கேள்விப்பட்ட ஒரு கண் தெரியாத நபர் அந்த அந்த சித்திரத்தில் சென்று அருள்வாக்கு கேட்க வேண்டும், அவரிடத்தில் அவருடைய அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வத்தில் அந்த கண் தெரியாத நபர் அந்த சித்திரத்தில் செல்கிறார். சித்திரத்தில் சென்று பல்வேறு விதமான சிந்தனைகளை அந்த கண் தெரியாத நபர் அந்த சித்திரத்திலிருந்து பெறக்கூடியவராக இருக்கிறார். பெற்ற பிறகு இருளாகி விடுகிறது. அந்த இருளிலே எப்படி இந்த கண் தெரியாத நபர் செல்வார் என்று நினைத்து கொண்டு இந்த சித்தர் அந்த கண் தெரியாத நபரிடத்திலே, இருளாகிவிட்டதே, நீங்கள் எப்படி வீட்டிற்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள், உங்களோடு யாராவது வந்திருக்கிறார்களா என்று சொல்லி கேட்கிறார். அப்போது அந்த கண் தெரியாத நபர், யாரும் என்னோடு வரவில்லை, நான் மட்டும்தான் தனியாக வந்திருக்கிறேன், உங்களுடைய போதனையை கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன், உங்களுடைய அருள்வாக்கை கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். உடனடியாக அந்த சித்தர் அந்த கண் தெரியாத நபரிடத்திலே ஒரு விளக்கை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போது என்ன என் கையில் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டபோது, உங்களுக்கு ஒளி தருவதற்கு ஒரு விளக்கை தந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். அப்போது இந்த கண் தெரியாத நபர் சொல்கிறார், எனக்கு பகலும் ஒன்றுதான், இரவும் ஒன்றுதான், எனக்கு இந்த விளக்கு பயன் தரப்போகுதில்லை, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சித்திரத்தில் சொல்கிறார். அப்போது சித்தர் சொல்கிறார், நான் இந்த விளக்கை உனக்கு தந்ததற்கான காரணம் உனக்கு பயன்படும் என்பதற்காக அல்ல, மாறாக உனக்கு முன்பாக வரக்கூடிய நபர்கள் உன்னுடைய ஒளியை பார்த்து யாரோ வருகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு உனக்கு வழி தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதற்காக தான் நான் தருகிறேன் என்று சொல்லி அந்த கண் தெரியாத நபருக்கு அந்த சித்தர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இந்த நட்சத்திரம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் தொடக்கத்தில் வாக்கு வடிவத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த வாக்கு ஒரு படைப்பை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது, அது வாழ்வு தரக்கூடியதாக இருக்கிறதா இருக்கிறது. அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருக்கிறது என்று சொல்லி யோவான் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அவ்வாக்கு மனிதருக்கு ஒளியாய் இருக்கிறது, இருளில் அது ஒளிரக்கூடியதாக இருக்கிறது. எப்படி இந்த கண் தெரியாத நபருக்கு அந்த விளக்கு ஒரு வெளிச்சத்தை, எதிரில் வரக்கூடிய நபர்களுக்கு ஒளியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறதோ அது ஒரு ஒளியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். கிறிஸ்துவினுடைய ஒளியை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம். அந்த ஒளியின் வழியாக நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. ஒளியாகிய கிறிஸ்துவை நாம் பெற்றிருக்கிறோம். எப்போ பெற்றுக்கிறோம்? நம்ம எப்போ பெற்றுக்கொண்டோம்? ஒளியாகிய கிறிஸ்துவை நாம் திருமுழுக்கின் வழியாக, திருவருட்சாதனத்தின் வழியாக நாம் பெற்றிருக்கிறோம். திருமுழுக்கிலே நம்முடைய ஞான பெற்றோரிடத்திலோ பெற்றோரிடத்திலோ ஒரு மெழுகுதிரியை கொடுத்து, இந்த மெழுகுதிரி எனது அணையாது காக்கும் பொருட்டு இந்த ஒளி உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது என்று சொல்லி சொல்வார்கள் குரு. அந்த ஒளியை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த ஒளியின் வழியாக நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி கடவுள் நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஒளி இன்றும் நம்மிடத்தில் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து தான் அந்த ஒளியாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார், நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த நச்சீதி பகுதி நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய ஒளியை பற்றி நாம் சொல்கிற போது, வாக்கு மனிதராக கூடியவராக இருக்கிறார், அந்த மனிதர் எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடியவராக இருக்கிறார், அது அவர் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆன்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளினால் பிறக்கப்படக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த செய்தி, கடவுள் நம் ஒவ்வொருவர் மத்தியிலும் ஒளியாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற சிந்தனையை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று யோவான் 2:19 இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நன்மை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும், நாம் தூயவர்களாக இருக்க வேண்டும், அருள் பொழிவு பெற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஒளியின் மக்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை தான் இந்த ஆண்டின் இறுதியிலே நமக்கு வாசல் வருடத்தின் வழியாக சிந்திக்க நமக்கு அழைப்பு தரக்கூடியதாக இருக்கிறது. வருடத்தின் கடைசி நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி நாளிலே கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளங்களை கடவுளுக்கு நன்றியால் நாம் துதிப்பாடி கடவுளை நன்றியோடு நாம் நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கடவுளுக்கான நன்றியின் நாளாக நாம் துதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் நம்மிடத்திலே குடிகொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார், ஒளியாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஒளியை நாம் எப்படி வாழ்வாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், அந்த வாழ்வின் வழியாக நாம் எப்படி நம்முடைய கிறிஸ்தவத்தின் வாழ்வை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற சிந்தனைகளை தான் இன்றைய நாமில் யானிலே நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒரு வார்த்தை நன்றி என்று சொல்வதால் மட்டும், கடவுளை நாம் போற்றி புகழ்ந்து விடுவதால் மட்டும் இந்த நன்றிக்கு அர்த்தம் பெறக்கூடியதாக இருக்காது. அந்த நன்றியை நாம் செயலாக்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதைதான் இன்றைய வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஒளியை பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த ஒளியின் வழியாக நாம் நன்மையை செய்யக்கூடியவர்களாக, நாம் தூயவர்களாக, அர்ச்சிக்கப்பட்ட மக்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக நாம் நடை போடக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற சிந்தனைகளை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் துணையாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் திருத்தூதர் பவுல் குலசிரிக்கிற திருமுகத்திலே அதிகாரம் 3:12 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அன்பிற்குரிய இறை மக்கள். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய அன்பிற்குரிய இறை மக்களாக இருக்கிறோம் என்கின்ற சிந்தனையை இன்று நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் கடவுளுடைய ஒளியை பெற்றிருக்கிறோம், அந்த ஒளியின் வழியாக வாழ்வு பெற்றிருக்கிறோம், அந்த வாழ்வின் வழியாக நாம் கடவுளுடைய மக்களாக, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் நடைபெறக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற சிந்தனைகளை இந்த வழிபாட்டிலே நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டின் இறுதி நாளிலே இருக்கிறோம். இந்த நாளிலே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக இணைந்து கடவுளுக்கு நாம் நன்றி ஸ்துதி பாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நன்றிகள் நாம் நம்முடைய செயல்பாடு வழியாக கடவுளுக்கு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு விதமான துன்பங்கள் வழியாக, பல்வேறு விதமான வேதனைகள் வழியாக, பல்வேறு விதமான இறப்புகள் வழியாக, பல்வேறு விதமான சோகங்கள் வழியாக, பல்வேறு விதமான மகிழ்ச்சியான காரியங்கள் வழியாக, பல்வேறு விதமான செயல்பாடுகளின் நன்மைகள் வழியாக நாம் கடவுளுக்கு துதி பாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த துதி பாடுதலை மட்டும் நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்? அந்த ஒளி வழியாக நாம் வாழ்வு பெற்ற மக்களாக செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது கடவுளை நாம் துதி பாடிக்கொண்டு அவரை நாம் தொடர்ந்து போற்றக்கூடியவர்களாக மட்டும் நம்முடைய நாவுகளால் போற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு சிந்தனைகளை தான் இன்றைய வழிபாடு நமக்கு ஒரு கேள்வியாக எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாளிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக இணைந்து செய்யக்கூடிய ஒரு காரியம் உண்டு. கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்கு முன்பாக நம்மை நாமே சுய ஆய்வு செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்க வேண்டும். கடவுள் உண்மையிலேயே நம்முடைய குடும்பத்தில் பிரசன்னமாயிருக்கிறாரா? நம்முடைய உள்ளத்தில் பிரசன்னமாயிருக்கிறாரா? அப்படி உள்ளத்தில் பிரசன்னமாயிருந்த கடவுளை நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கிற சிந்தனைகளை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே நாம் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய குடும்பங்களில் நாம் குடும்பமாக இணைந்து அமர்ந்து இரவு திருப்பலிக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு 15 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து கடவுளை பார்த்து கடவுளிடத்திலே, கடவுளே, நீர் எங்களிடத்தில் ஒளியாக வந்திருக்கிறீர், இந்த கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் அந்த ஒளியை பெற்ற மக்கள் நாங்கள் ஒளியாக வாழ்ந்திருக்கிறோமா என்கின்ற ஒரு சுய ஆய்வை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த கடவுள் நம்மிடத்திலே ஒளியாக வந்திருக்கிறார். அந்த ஒளியான கடவுளிடத்திலே நாம் பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் ஒளியாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறோமா? கடவுளை நாம் பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக இருந்திருக்கிறோமா என்கின்ற ஒரு சுய ஆய்வை இன்று நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு ஏற்ற ஒரு பகுதி திருத்துதர் பவுல் கொலோசிற்கு திருமுகத்திலே அதிகாரம் 3:12 நாம் வாசித்து பார்த்தால், அந்த சுய ஆய்வுக்கான ஒரு சிந்தனை நமக்கு எழக்கூடியதாக இருக்கும். அதிலே குலசிற்கு திருமுகத்தை தூயப்பவர் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார், நீங்கள் அன்பிற்குரிய இறை மக்களாக இருக்கிறீர்கள், அன்பிற்குரிய இறை மக்களாக இருக்கிற போது நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் செய்ய வேண்டும். அவர் சொல்கிறார், பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாண்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைந்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இந்த பகுதிகளை வாசித்து நம்முடைய குடும்பங்களிலே நாம் பரிவோடு செயல்பட்டிருக்கிறோமா? கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் பரிவோடு செயல்பட்டிருக்கிறோமா? இரக்கத்தை நாம் முன்னிறுத்தி செயல்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோமா? நம்முடைய சிந்தனைகளிலே நல்ல எண்ணங்களை நாம் விதைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோமா? நாம் மனத்தாழ்மையோடு நம்முடைய குடும்பங்களிலே நாம் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோமா? கனிவோடு இருந்திருக்கிறோமா? பொறுமையோடு நாம் செயல்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோமா என்பதையெல்லாம் சொல்லி நாம் ஒவ்வொரு காரியங்களாக நாம் சுய ஆய்வு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த சுய ஆய்வை மட்டும் நிறுத்திவிடாமல் நாம் ஒவ்வொருவரும் பொறுமையோடு செயல்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோமா? ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஒருவரோடு ஒருவர் அன்பை பரிமாறி கொண்டிருக்கிறோமா? உண்மையான அன்பை பரிமாறி கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நம்முடைய குடும்பங்களில் அமர்ந்து பிள்ளைகள், மணக்கணவன், மனைவி என்று சொல்லி எல்லோரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக இணைந்து நம்மை நாமே சுய ஆய்வு செய்து, கடவுளே நாங்கள் உம்மை ஒளியாக பெற்றிருக்கிறோம், எங்களுடைய குடும்பங்களில் ஒளியாக நாங்கள் உம்மை பெற்றிருக்கிறோம், அந்த ஒளியின் வழியாக நாங்கள் நன்மை செய்யக்கூடிய மக்களாக, நாங்கள் அந்த வாழ்வை பெற்ற வாழ்வை நாங்கள் நிறை வாழ்வாக மாற்றிருக்கிறோமா என்கின்ற சிந்தனைகளை நாம் நம்மையே சுய ஆய்வு செய்து கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, நன்றியின் உள்ளத்தோடு அந்த கடவுளை நாம் போற்ற புகழக்கூடியவர்களாக ஆலயத்திற்கு சென்று நம்முடைய நன்றியின் ஜெபங்களை, மன்னிப்பின் வழிபாடுகளை நாம் தொடர்ந்து ஆற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்கிற போது இந்த நாள் நமக்கு நன்மையான ஒரு நாளாக, வெற்றியின் நாளாக, நாம் செய்யக்கூடிய புதிய வருடத்திலே நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாக நாம் தொடர்ந்து ஆற்றுவதற்கு இறைவன் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பார். அந்த வாக்கு மனிதரான கடவுள், ஒளியாக இருக்கக்கூடிய கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த வாழ்வின் வழியாக நமக்கு புது நிறைவை, மகிழ்ச்சியை, ஒற்றுமையை, சமாதானத்தை, எல்லாவிதமான அருளையும் தொடர்ந்து நமக்கு வழங்கி நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார் என நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமேன்.
அன்புக்கு ஈடாகும் ஏழையின் காணிக்கை எதுவோ, இங்கே பலர் வாழ பலியான் தேவனுக்கு ஏற்ற பொருள் எதுவோ, பிறர்கென தமை தரும் இதயங்களே, வளர்பிறை என எழும் மனிதர்களே.